இல்லாப்புகளும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கே விருந்தானது. சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சகாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவருக்கும் மீது அல்லாஹ்வின் பேரரும் ஏற்றது குறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, அல்லாஹு தஆலா செய்திருக்கிற அளப்பரிய அவனுடைய நியமத்தின் வெளிப்பாடாக அவனுடைய வேத வசனங்களுடைய அர்த்தத்தையும் அதனுடைய பொருளையும் புரிந்து இதய கமலங்களிலே அமல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தானே அந்த ரம்புக்கே சர்வதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினத்தினுடைய ஆயத்தாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார், வகுல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் அத்துணை பேரும் இந்த வானமண்டலத்தில் இருந்து இறங்கி விடுங்கள், வெளியாகி விடுங்கள். ஃபஇம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வந்தடையும். வமன் தபிஹா ஹுதாய், என்னுடைய நேர்வழியை எவன் பின்பற்றுகிறானோ, பல ஹவுஃபுன் அலைஹிம் வல ஹுதனூன், அவர்கள் பயம் கொள்ள மாட்டார்கள், இன்னும் கவலையும் கொள்ள மாட்டார்கள் என்ற இன்றைய தினத்தினுடைய வசனம் காரியத்தை ஒரு மனிதர் செய்கிறார், மது அருந்துகிறார்,
தவறான பாதையிலே தன்னுடைய இச்சையை தவித்துக் கொள்கிறார். இதெல்லாம் தடுக்கப்பட்ட ஒன்று. இது இவரோடு நின்று விடுகிறதா என்று கேட்டால் அல்ல. அவர் மது அருந்தியதனுடைய வெளிப்பாடாக அங்கு என்னென்னலாம் நடக்கும் என்பது எல்லாம் அறிந்தோம். அதோடு நின்று விடுகிறதா என்று கேட்டால் அதுவும் அல்ல. தன்னுடைய இயற்கையிலே இருக்கிற உடலுக்கு தன்னுடைய ஆரோக்கியத்திற்கு குந்தகத்தை ஏற்படுத்தி பின்னால் வருகிற சந்ததிக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது அவரோடு முடிகிற காரியம் அல்ல. அவருடைய உடலுக்கு ஏற்படுத்திய குந்தகத்திற்கு நாளை அல்லாஹ்வின் இடத்திலே பதில் சொல்ல வேண்டும். ஏதோ நம்ம தானே குடிச்சோம், நம்ம தானே சாப்பிட்டோம் அல்ல, அதற்கு பொறுப்பு இருக்கிறது. இரண்டு கேட்டால் ஒரு தடவை நாயன் சம்பா வலைவு செல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், உன் உடம்பிற்கென்று உனக்கு சில ஹக்குகள் இருக்கிறது, உன்னுடைய மனைவிக்கென்று உன் மீது சில ஹக்குகள் இருக்கிறது, உன்னுடைய அண்டை வீட்டாருக்கென்று உன் மீது சில ஹக்குகள் இருக்கிறது, உன்னை பார்க்கிறவர்களுக்கென்று எப்படி செய்ய வேண்டும் என்ற ஹக்கு இருக்கிறது. பக்திக்குள்ளது ஹக்கின் ஹக்கா, யாருக்கு எந்த அளவு கண்ணியத்தை அவருடைய ஹக்கை கொடுக்க வேண்டுமோ அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள்னு சொன்னாங்க. இப்ப உடம்பினுடைய ஹக்கை நிராகரித்தவராக நாம் ஆகிவிடுகிறோம், உடம்பினுடைய ஹக்குக்கு பாதம் விளைந்தவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். அப்ப இந்த இழைத்த பாதகம் அவரோடு சார்ந்ததல்ல, அவருடைய சந்ததி, அவருடைய சந்ததி, அவருடைய சந்ததி, கியாமத்த நாள் வரை அதன் மூலமாக ஏற்படுகிற எல்லா குற்றங்களுக்கும் இவர் சார்புடையவராக அறிவிக்கிறார். ஏனென்று கேட்டால் அது அவர் செய்த செயல். இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை விளைவிக்கணும். சில விஷயங்களை இந்த சமுதாயம் பாவம் என்றே கருதுவதில்லை. என்று கேட்டால் அதுல அப்படி போயிட்டோம். சில காரியத்தை வளமையாக செய்வதை கொண்டு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இது ஏதோ தவறு அல்ல போலும். மார்க்கத்திலே சில காரியங்கள் வெறுக்கத்தக்கது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மக்ரூஹ், மக்ரூஹ் என்று சொன்னால் வெறுக்கத்தக்கது, அது வந்து ஒரு அருகருப்பானது, ஹராம் அல்ல. ஆனால் ஹராமுக்கு இடையில ஒரு செயல் இருக்கிறது, அதற்கு மக்ரூஹ் என்று பெயர். அந்த மக்ரூஹ் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது. அந்த மக்ரூஹ் ஒருத்தர் திரும்ப திரும்ப செய்கிறார் என்று சொன்னால் அது அவரிடத்துல ஹராத்து அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும், ஹராம் அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிட்டு பள்ளியாசலுக்கு வர்றது, வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிட்டு அந்த வாயில் ஒரு வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான கெட்ட வாடையோடு பள்ளிக்கு வருவதை நாயம் சல்லா வரைவு செல்லம் அவர்கள் தராக வெறுக்கத்தக்கது, ஒதுக்கத்தக்கதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒருத்தர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, வரும்போது நல்லா பிரஷ் பண்ணிக்கிட்டு அல்லது வாயை கழுவி ஓது செய்யும் போது நல்லா அலமிட்டு வந்தா பிரச்சனை இல்லை, சும்மா இது இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பள்ளியாசிட்டு வர்றார். ஒரு நாள் ஏதோ தவறுதலாக அல்லது நிர்பந்தத்தின் மூலமாக நடந்து விட்டதுன்னா ஓகே, டெய்லி இதுதான் வேலை, நல்லா மதியானம் சாப்பிட்டு நுகரத்தில் வரும்போது நல்லா அந்த பக்கத்தில் அப்பா கடையில் அங்கே எங்கே சாப்பிட்டு வந்து இங்கே பள்ளியாசல் நிற்கும் போது பக்கத்தில் இருக்க ஆளுக்கு நம்ம சாப்பிட்ட அந்த சாப்பாட்டினுடைய உணவினுடைய வாடகையை கொடுத்து அவரை மட்டும் கெடுக்கல, பக்கத்தில் இருக்கக்கூடிய மதத்துக்கும் அவர் துரோகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அது மார்க்கத்தில் ஆர்வமானது, வருகிற போது சுத்தமாக சரிங்க. இன்னொன்று இருக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு ரொம்ப தாஃபே, இதெல்லாம் தப்பே இல்லைங்க அதில் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில பாவங்கள், சில தடுக்கப்பட்ட காரியங்கள், சில மக்ரூஹாத்துகள், சில வெறுக்கத்தக்கவைகள் ரொம்ப கேஷுவலா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை யாரும் தப்பு அப்படின்னு கூட நினைக்கிறது கிடையாது. அதாவது மார்க்கம் என்பதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு விஷயத்துல ஒரு செயல் சகஜமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அது இது நாலாம் தர வாழ்க்கையில் உள்ளது தானே. இன்னைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பர் பார்க்கும்போது ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க, அதுல எழுதியிருந்தா தமிழகத்தில இருக்கக்கூடிய ஒரு புது டைரக்டர், ஒரு சினிமா இயக்குனர் ஒரு படத்தை டைரக்ட் செய்திருக்கிறார். அதிலே சில அறைக்குள்ளே நடக்க வேண்டிய சில காட்சிகளை பகிரங்கப்படுத்தி இருக்கிறார், அதுவும் பப்ளிக்ல. அந்த செயல் தமிழகத்தினுடைய அந்த அதனுடைய அங்கீகரிப்பு கமிட்டி அதை மாறு செய்திருக்கிறது, இது முடியாதுன்னு சொல்லி மேல் கோட்டுக்கு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது, அதோட அந்த படம் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தான் ஒரு செய்தி. இதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன்னா, அது அவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். அவர் பேட்டி கொடுக்கும்போது தன்னுடைய பேட்டியில சொல்றார், நான் என்ன இல்லாததையா எடுத்து போட்டேன், எப்படி நான் என்ன இல்லாததையா எடுத்து போட்டேன், இதை ஏன் மக்கள் இவ்வளவு ஒரு இதாக நினைச்சு அப்படி எப்படி 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 மறைச்சு கொண்டு போயிட்டு இருக்கணும், எல்லாம் பப்ளிக்ல உள்ளதானே. ஒரு கணவனும் மனைவியும் நடந்து கொள்வது ஒரு அந்நியனும் இன்னொரு ஆணும் பெண்ணும் நடந்து கொள்ள முடியாது, அது பப்ளிக்ல செஞ்சுட்டு போக வேண்டியதானே. இதை ஏன் இன்னும் சமூகம் தவறு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது, சமுதாயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசை. கூட்டத்தால் வெட்கப்படலை, நாற்பது கிராமத்து பக்கம். ஏப்பா உங்க வீட்டுக்காரங்களை கூட்டிக்குவாங்களே கொஞ்சம் வெளியேன்னு கேட்டா எப்படி இருக்கு? உங்க வீட்டுக்காரர்கள் அடுத்தவங்களுக்கு இவ்வளவு உபதேசம் பண்ற உங்க வீட்டுக்காரர்களை கூட்டிட்டு வந்து அப்படி செய்ய வைக்கிறானா ஒப்புவாளா? ஏன்னா நான் சொல்லா அலைசல்லம் ஒரு இடத்துல ஒரு சகாபி ஒரு ஒரு சகாபி நபித்தோழர் வந்து வந்தாரு. எப்படி நான் சொல்லா அலைசல்லம் வந்து பக்குவப்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து கேட்டார். யார சொன்னா எனக்கு விபச்சாரம் செய்தே ஆக வேண்டும். யாக்கர் எந்த தருபார்ல நம்மள்ட்ட வந்து கேட்டாங்க சப்பு ஒரே ஒரு அற விட்டுருவோம். ஆனா ரசூல் சகாபாக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. ஆனா நான் சொல்லா அலைசல்லம் ரொம்ப பொறுமையா இப்படியா உங்கள் தாயோடு இன்னொரு ஒரு விபச்சாரம் செய்வதை நீங்க விரும்புகிறான்னு கேட்டாங்க. அதையும் வெட்டிமே உங்க சகோதரியோடு அதையும் ஒத்துக்க முடியாது. அப்புறம் உங்க சின்னம்மாவோடு அதையும் ஒத்துக்க முடியாது. அப்ப அதே மாதிரி அந்த பெண்ணும் யாரு சாவது சகோதரியாக மனைவியாக தாயாக சின்னம்மாவாக இப்படித்தானே இருப்பாங்க. அப்ப எப்படி அந்த மனுஷன் ஒத்துக்குவாரு? எப்படி புரிய வைக்கிற உடனே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா அதனுடைய நிலைப்பாடுகள் மாறி இருக்கும். போயா அப்படின்னு எனக்கு இந்த மார்க்கமே வேணாம்னு கூட விட்டு போயிருக்கலாம். தருவியத்து கொடுத்த முறை இதனால சகாபாக்கள் அப்படிலாம் இருந்தாங்களா அப்படின்னு நமக்கு நினைக்கிறது உரிமை கிடையாது. அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார். நபியே உங்க காலத்தில் நாம் இப்படி ஏற்படுத்தி கொடுப்பது உங்களுக்கல்ல உங்களுடைய தோழர்களுக்கல்ல. இன்னொரு கூட்டம் வரும் வந்து இப்படி கேட்க நாங்க இதெல்லாம் செய்யலாமா? ஏன் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு சில இஸ்லாமிய பத்துவாக்கள் காசு வாங்கி போட்டு பத்துவா கொடுக்கலாம் சில நாடுகள்ல. என்ன செய்யலாம் சிபாஜி முத்துஹா என்று ஒரு திருமணம் இருக்கிறது. முத்துஹா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் காசை கொடுத்து அன்னைக்கு மட்டும் திருமணம் முடிச்சுக்கலாம். அந்த மகளோட அன்னைய தினத்தினுடைய திருமணம் முடிஞ்சு இப்படி ஒரு காலத்துல இருந்துச்சு. அதாவது முன்ன அரபு மக்கள் எல்லாம் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு இஸ்லாமிலே ஜாயிதா இருந்துச்சு. ஒரு ஊர்ல போய் டெண்ட் அடிச்சு தங்குவாங்க பல மாத கணக்கில் 3 மாசம் 2 மாசம். அப்ப அங்க இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வார்கள் சில திருகத்திற்கு சில மகளுக்கு ஆக வேண்டி. அப்ப அந்த பெண்ணோடு குடும்பமும் நடத்துவார்கள் வாழ்க்கை. திரும்ப வரும்போது அந்த பெண்ணை விட்டுட்டு வந்துருவாங்க. இதுக்கு பேரு முத்துஹா என்ற திருமணம். இது ஒரு காலத்திலே ஆரம்ப காலத்திலே ஆகமாக்கப்பட்டதாக இருந்து கடைசியில தடை செய்யப்பட்டிருந்து அப்படி எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு போறதுக்கு உரிமையில அல்லாஹ்வுத்தால அப்படி மாற்றி தடை செய்து உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது உங்களுடைய மனைவியரிடத்திலும் உங்களுடைய கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமை பெண்கள் இடத்திலும். இன்றைய தினத்திலே அடிமை பெண்கள் என்பது கிடையாது. சில பேர் நினைச்சுக்கிட்டா அடிமை பெண்கிறது வீட்டுல வேலை வச்சிருக்கிறது கிடையவே கிடையாது. அது மாறுக்கு அனுமதிக்கவில்லை. அடிமை பெண் என்பது போரிலிருந்து பிடித்து வரப்பட்டு அடிமையாக நடத்தப்பட்டு அவளை விற்பனை செய்ய முடியும். உங்க வீட்டுல வேலைக்கு இருக்க பொண்ணை கொண்டு போய் வித்தா ஒத்துக்குவாங்களா ஊட்டுக்காரங்க? அதனால அவங்க அல்ல. அப்ப மனைவியோடு மட்டும்தான் எதை திருத்துக் கொள்ள வேண்டும் அதை திருத்தும். ஆனா இன்னைக்கு சில பேர் பத்துவானே கொடுக்கலாம் என்ன முத்தா ஜாயி இந்த திருமணம் முடிப்பது மார்க்கெட்டிலே ஆகமாக்கப்படும். அதனால அப்படி போற போக்கில் அப்படின்னு புறம்போக்கு தனமா பேசிட்டு போறதுக்கு இது எவன் அப்ப விட்டு மார்க்கமும் அல்ல. அல்லாவும் அல்லாஹினுடைய திருத்துதரும் சொல்லி கொடுத்த வழி. அதனால அது எப்படி இருக்கிறதோ நாம் அப்படித்தான் போக வேண்டுமே ஒழிய நமக்கு தோதுவாக மார்க்கத்தை வளைப்பதற்கு அனுமதி கிடையாது. அப்படி வளைச்சுட்டா மார்க்கத்தை விட்டே வெளியே வைக்கலாம். அதை பத்தி கேட்கறதுக்கு யாரும் நம்மை வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில கேட்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அப்ப ரெண்டாவது ஒரு விஷயம் ஏன் சாதாரணமான ஒரு விஷயத்தை மக்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னேன். சாதாரணமா நினைச்சு இதெல்லாம் பாவமே இல்ல திருத்து அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா திருக்குறான்ல ஒரு ஆயத்துல சொல்லுகிற போது அல்லாஹ்வுத்தாலா சொல்லுகிறார் வலா துல்கு பி ஐதீக்கும் இலத்தஹதுகா வலா துல்கு பி ஐதீக்கும் இலத்தஹதுகா நீங்கள் உங்களை நீங்களே அழிவின் பாதையில் போட்டுக் கொள்ள வேண்டாம். எப்படிங்க உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் உரிமை கிடையாது. அது எந்த வகையா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்துக்காக ஒரு ஒரு மாத்திரையை திங்கிறார்னு வச்சுக்கீங்களேன் இதனுடைய இம்பாக்ட் இதனுடைய பிரதி உபகாரம் இவரை கொண்டு போய் எங்கேயாவது மூத்தாக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மார்க்கத்தை அந்த மாத்திரையை அப்படிப்பட்ட ஒரு மாத்திரையை சாப்பிடுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கவில்லை. அப்ப வேற எதையாவது ஒண்ணு திங்கிறார் இன்னைக்கு உள்ள இந்த பான் பராக்கு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் இது வந்து அவருக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அதை கசக்கி இப்படி போட்டா எனக்கு நல்ல வேலை செய்யுது. ஒருத்தர் சொல்லும் போது சொல்றாரு இதை போட்டாதான் காலையிலே நமக்கு ஒரு மாதிரி திருப்தியா இருக்கு. இப்ப இவர் இதை போடுவதை கொண்டு இவர் அனுபவிக்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் மார்க்கம் பார்க்கும். அப்ப இது இவருக்கு ஊறு விளைவிப்பதாக இருந்தால் இவர் ஹராத்தை செய்கிறார் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னு கேட்டால் நாக்கும் கூபி ஐதீக்கும் இலத்தகலுக்கா உங்களை நீங்களே அழிவின் பாதையில் போட்டுக்கொண்டு உங்களை நீங்களே மௌத்தாக்கிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. உங்களுடைய ரூகை உங்களுடைய காதை உங்களுடைய கரத்தை உங்களுடைய கண்ணை உங்களுடைய காலை கொடுத்தது உங்களுடைய ரப்பு கொடுத்திருக்கிறார். இந்த காலை இந்த கரத்தை இந்த காதை இந்த கண்ணை பற்றி எல்லாம் நாளை உங்களுடைய இரட்சகரிடத்திலே நீங்கள் கேட்கப்படுவீர்கள். இதை எப்படி செலவு செய்தார் இது கொடுக்கப்பட்ட ரூவுக்கு நீ என்ன பிரதி உபகாரம் கொடுத்தாய்? அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா சிகரெட் பிடிக்கிறது. என்னங்க சிகரெட் பிடிக்கிறது. சிகரெட் பிடிக்கிறத மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், மக்ரூஹே தஹ்ரீமி. மக்ரூஹ்ல ரெண்டு வகை இருக்கு, வெறுக்கத்தக்க காரியங்களில் ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்னாவது தன்சீஹி, மார்க்கம் அப்படி பிரித்து கொடுத்திருக்கிறது. ரெண்டாவது வந்து தஹ்ரீமி. தன்சீஹி என்று சொன்னால் வெறுத்துக்கிட்டு அது வெறுக்கத்தக்கது, அது ஓரளவு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று இருக்கிறது ஹராத்துக்கு நெருக்கமானது, ஹராத்துல கொண்டு போய் பலாரம் சேர்த்தணும், அப்படிப்பட்ட ஹராம் மக்ரூஹ் வெறுக்கத்தக்கது. அதுல ரெண்டாவது வகையை சார்ந்ததுதான் இன்று மக்காவுக்கு போயிருந்தப்ப ஹரத்தை விட்டு வெளியே வந்தப்ப பார்த்தேன், எத்தனையோ இடங்கள்ல போர்டு வச்சிருக்காங்க, ஹராம்னே போர்டு போர்டு வச்சிருக்காங்க, அசீஜாவா ஹராம் அப்படின்னு போட்டு பெரிய இந்து போட்டு அதை அடிச்சு கீழே எழுதி. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த புட்டியிலே தெரியா எழுதியிருக்கான், இதை நீங்கள் இப்படி சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் அதுல உள்ள எச்சரிக்கை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எழுதியிருக்கான் கீழே. அப்ப அதையும் தெரிந்து கொண்டு ஒருவர் வாங்கி அதை குடித்தார் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அப்ப அந்த ஆயத்துக்கு நேரடியாக முரண்படுகிறார். உங்களை நீங்களே உங்களுடைய ரூகை உங்களுடைய உடம்பை நீங்கள் வந்து அழிவின் பாதையில் கொண்டு கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னதற்கு இவர் மாற்றம் செய்து என்ன செய்கிறார்? இல்ல நான் குடிப்பேங்கிறார். அப்ப இது என்ன ஆச்சு? ஹராம் ஆச்சு. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிகரெட் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. எப்படிங்க இது சிகரெட் கூட குடிக்க மாட்டீங்களா? ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களை நீங்களே அழிவின் பாதையில் போட்டுக் கொள்வதை மார்க்கம் முருகாலத்தில் விரும்பாது. அதனால இதை பற்றியும் நீங்கள் உங்களுடைய லட்சங்களில் ஈடுபடுவீர்கள். அதுவும் ஹராமாக்கப்பட்ட ஒன்று. சரிங்க, ஹராம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. மக்களுக்கு ஒருத்தர் தொடர்ந்து செஞ்சார் அப்படின்னு சொன்னா ஹராம் ஆகும், தெரிஞ்சு போச்சு. அந்த ஹராம் ஒருத்தர் பச்சையா வச்சு ரோட்ல வச்சு செய்யறாரு, பல பேர் பார்க்க. அல்லாஹ்வினுடைய நீதியை காலிலே போட்டு விதித்தவராக ஆகுவார். எப்படி ஜினாவ ரோட்ல வச்சு செஞ்சாலும் ஒரு முஸ்லீம் ஒத்துக்க மாட்டானோ அதே நிலைமை தான் அதுக்கு. நேற்று சமுதாயத்துக்கு மத்தியிலே வைத்து அல்லாஹ்வினுடைய நியமத்தை மாறு செய்கிற போது, அவனுடைய நியமத்தை காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிற போது, இந்த ரோஷமும் இந்த மானமும் இந்த வருத்தமும் எங்க போச்சு? யோசிக்கணும். அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்களிலே கூட மார்க்கம் ரொம்ப கவனமாக பார்க்க சொல்லுகிறது. அதனால இதெல்லாம் தவறு இல்லையே, சமூகமே செய்து அதனால நானும் செய்யறேன் அப்படின்னு செஞ்சுட்டு போறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல. அது தவறு என்று சொன்னால் தவறுதான். அவர் எவராக இருந்தாலும் சரி, உலகமே சேர்ந்து செய்தாலும் அதை மார்க்கம் தடுத்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நாம் வழிபட வேண்டும், அதற்கு தலை வணங்க வேண்டும், அதை தவறாகவே நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு நம்முடைய மனதிலே உறுதிப்படுத்துகிறார். இன்னொரு ஹதீஸிலே ஒரு கவிஞர் சொல்லுவதாக ஒரு தப்சீருடைய கிதாபிலே பதிவு செய்திருந்தார்கள். அதுல சொன்னாங்க, இதா குந்த ஃபீ நிஅமத்தின் ஃபாரினஹா ஃபின்னல் மஆசி தஸீலு நிஅம் வதபாமி அலைஹா பிஷ்ஷுக்ரில் இலாஹி ஃபின்னல் இலாஹ ஷதீது ஷதீது நிதம். ஒரு ரெண்டு வரி ஒரு கவிஞர் அழகாக படித்திருக்கிறார். நீ அல்லாஹ்வினுடைய நியமத்திலே ஏதாவது ஒரு நியம அல்லாஹ் செய்திருக்கிற ஒரு உபகாரம், அந்த உபகாரம் அது வந்து அறிவாக இருக்கலாம், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம் அதாக இருக்கலாம். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்த வைப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய செல்வம் அதுதான். உலகத்தில் அல்லாஹுத்தாலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற செல்வங்களிலே மிகப்பெரிய செல்வம் எதுன்னு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட அந்த நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுக்கு அக்கலுக்கு மனிதனுடைய அந்த சிந்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த ஒரு நியமத்தை கொண்டு அல்லாஹுத்தாலா பிரித்து காண்பித்தானோ அதை கொண்டு உலகத்திலே எந்த மனிதர்களை பிரித்து காண்பிக்கிறானோ அவர்களையும் பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று கேட்டால், அதனாலதான் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், அல் உலமா வரதுல் அம்பியா அல் அம்பியா லம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமா வலாக்கின் வர்ரசு அல் இல்ம். அம்பி உலமாக்கள் இருக்கிறார்களே, அறிந்தவர்கள் இருக்கிறார்களே, புரிந்தவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுவின் நபியை பற்றி, அல்லாஹுவினுடைய வேதத்தை பற்றி, அல்லாஹுவினுடைய திருத்தூதருடைய வார்த்தைகளுடைய வியாக்கியானங்களை பற்றி அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அம்பி வரதுல் அம்பியா நபிமார்களுடைய வாரிசுகள். இன்னல் அம்பியா அலம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமா. அந்த அம்பியாக்கள் எந்த ஒரு தன்னுடைய வாரிசுகளுக்கும் தீனாரையோ திரகத்தையோ காசையோ பொருளாதாரத்தையோ நிலத்தையோ விட்டுட்டு போல, இன்னமா வர்ரசு அல் இல்ம், அவர்கள் தங்களுடைய சந்ததியான உலமாக்களுக்கு கொடுத்ததெல்லாம் அறிவை மட்டும்தான். அதை கொண்டு உலமா அதாவது நபிமார்களுடைய வாய்ஸ் என்ற அந்தஸ்தையை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னொரு இடத்திலே திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது சொன்னா, வமன் யூத்தல் ஹிக்மத ஃபக்கத் ஊத்திய கைரன் கதீரா, அன்னாம் எவருக்கு அறிவென்ற ஞானத்தை திறந்து விட்டிருக்கிறானோ அவருக்கு அளப்பரிய உபகாரத்தை செய்து விட்டான். ஊத்திய கைரன் கதீரா, ஒன்றுக்கு மேற்பட்ட உபகாரங்களை அவர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிறார் என்பது அர்த்தம் ஒரு இடத்துல சொன்னார். ஆனா பணம் கொடுத்தவங்களை பத்தி சொல்லும் போது அப்படி சொல்லல, எவருக்கு வந்து நாம் செல்வத்தை பொருளாதாரத்தை கொடுத்திருக்கோம் அவர் ஒரு நிலைமையில வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனால் இந்த அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர் உலகத்திலே ரொம்ப பெரிய டாப்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். இப்ப எவருக்கு இந்த அறிவு ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறதோ ஒரு அக்கல் என்ன நமக்கு நம்ம ரப்பு செஞ்சிருக்காங்கிற புரியக்கூடிய அளவுக்கு தன்மை ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா, இந்த கவிஞர் அவரை பார்த்து சொல்லுகிறார், அல்லாஹ் உனக்கு பல்வேறு உபகாரங்களை உங்களுக்கு பல்வேறு நியமத்துகளை செய்திருக்கிறார், எவன் அதற்கு மாற்றமாக அதற்கு நேர் முரணான செயல்பாடுகளிலே ஈடுபடுகிறானோ தசையிலும் ஞாபகம் அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞாபகத்தை அவனை விட்டு தானாக நீங்கிவிடும். அது எந்த ஞாபகத்தா இருந்தாலும் சரி, நியமத்தை அல்லாஹ் சொரிந்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு மாற்றமாக செயல்படுகிற போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியமத்துகள் அவரை விட்டு நீங்கிவிடும். உங்களுக்கு அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அதை கொடுத்த இறைவனை துதிவாடுங்கள், புகழ் பாடுங்கள். எனக்கு இப்படி ஒரு நியமத்தை ரப்பே நீ கொடுத்தாயே, உனக்கே சர்வ புகழும் உரைத்தாவதாக. இந்த நியமத்தை எனக்கும் என்னுடைய சந்ததிக்கும் என்னுடைய வருகிற கோத்திரமும் குலமும் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும், அதில் இருந்து அவர்கள் பிரயோஜனங்களை அடைந்து கொள்ள வேண்டும். இதை நிலைப்படுத்தி தருபவன், இதை நிரந்தரமாக்கி வைப்பவன் நீ ஒருவனாக இருக்கிறார் என்று கேட்டால், வருகிற போது வெறும் கையை விரித்துக் கொண்டு உலகத்திற்கு வந்தே, போகிற போது அதே வெறும் கையை விரித்துக் கொண்டு உலகை விட்டு போகிறேன். வாழுகிற 40 ஆண்டுகளிலே என்னுடைய கரத்திலே புரண்டிருக்கிற கோடிகள் என்ன, லட்சங்கள் என்ன, எங்கே போகியது? நீ மூத்தாவுக்கு போகிற போது உன்னுடைய மன்னரையோடு வந்து கோடிகளும் இதுவும் வந்து புதஞ்சிச்சா? ஒன்றும் கிடையாது. வருகிற போது விரிந்த கையை போன்று, போகிற போது விரிந்த கைதான், வேறு எதுவும் கிடையாது. அப்ப அந்த நியமத்துகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அல்லாஹ்வின் இடத்திலே நன்றி செலுத்த வேண்டும். திருக்குறானிலே அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லும் போது சொல்லுகிறான், அதாவது எவன் நன்றி செலுத்துகிறானோ அவனுக்கு பல மடங்காக நாம் ஆக்கி தருகிறோம், அதை நாம் அதை வீட்டி தருகிறோம், திரும்ப திரும்ப அவர்களுடைய குலகோத்திரங்கள் வைத்திருக்கிற அளவுக்கு தருகிறோம். அப்ப நன்றி செலுத்த அல்ல அப்படின்னு சொன்னா அதனுடைய நிலைமைகள் மாறுபாடாக இருக்கும் என்று திருக்குறான் சொல்லி தருகிறது. அப்ப இந்த இடத்துல அந்த கவிஞர் அப்படி சொல்லுகிறார், இப்ப இன்னல் இலாக சதீதும் நித்தம், உங்களுடைய இறைவன் இருக்கிறானே தண்டிப்பவனிலே மிகப்பெரியவனாக இருக்கிறான் என்ற வார்த்தை இந்த இடத்திலே சொல்லுகிறார். அதே போன்று இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், இன்னல்லாஹ மா யுகையிரு லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் ஒரு கூட்டத்தார்களை எந்த ஒரு நிலையிலும் மாற்ற மாட்டார். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின், எந்த ஒரு கூட்டத்தையும் அவர்களுடைய நிலைமையை விட்டு கேவலப்படுத்துவதோ அல்லது அவர்களுடைய பணக்கார தன்மையை விட்டு இறக்குவதோ அல்லது கல்வியிலிருந்து கீழே இறக்கி விட்டுறதோ அல்லது வந்து சிஹத்து அவருடைய ஆரோக்கியத்திலிருந்து கீழே இறக்கிறதோ எதுவுமே செய்ய மாட்டார். ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், எதுவரை என்று சொன்னால் அவர்களே தங்களை மாற்றிக் கொள்ளுகிற வரை. இவன் தனக்கு வந்த பொருளாதாரத்தினால் எனக்கு இருக்க புஜ பலத்தினால் நான் என்னெல்லாம் ஜாதிச்சிட போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் புடிச்சு எடுத்து அத்தனை கொடுத்த நியமத்துகளையும் ஒரே நிமிஷத்தில் அல்லாஹ் மாற்றி விடுவான். அல்லாஹ் எந்த ஒரு கூட்டத்தையும் தானாக மாற்றுவதில்லை, அவர்கள் அவர்களை மாற்றிக்கொள்ளாத வரை. அப்படி மாற்றி கொண்டான்னா ஒரே நிமிஷத்தில் அல்லாஹ் அவருடைய ஆலாத்துகளை மாற்றி விடுவான். அப்ப கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தி நாம் அவற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டால், இந்த முன்னாடி சொன்ன அந்த ஹதீஸ்ல கூட ஒரு தஃப்ஸீர்ல விளக்கம் எழுதும் போது எழுதியிருந்தாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கினான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கினான் அப்படிங்கிறதுக்கு ஒரு தஃப்ஸீர்ல ஒரு முஃபஸ்ஸிர் அழகான விளக்கம் சொல்லியிருந்தாரு. என்ன இறக்கினான் அப்படின்னு கேட்டா, உயர்ந்த ஸ்தானத்திலே தன்னுடைய அதாவது மர்ம ஸ்தானங்கள் எல்லாம் மறைக்கப்பட்ட நிலைமையிலே இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய சொல் பேச்சு கேட்காதனால கொஞ்சம் தரஜாவுக்கு இறக்கணான்னு அர்த்தம். எப்படி தரஜாவுக்கில இறக்கினா இருக்கக்கூடிய மறைவுகளை விழுங்கி கொடுத்தான் அப்படிங்கிறதும் இதிலே ஒரு அர்த்தம் என்று ஒரு முஃபஸ்ஸிர் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள். இப்ப இதுல இரண்டாவது ஒரு விஷயம் என்ன தெரியுது, மன்னிப்பதன் மூலமாக என்ன கிடைக்கும்? ஒரு மனிதனை மன்னிப்பதன் மூலமாக அதனுடைய பிரயோஜனங்கள் என்ன கிடைக்கும்? ஏன்னா அல்லாஹ் மன்னிச்சு காட்டுறான், இப்படித்தான் மன்னிக்க வேண்டும். உலகத்திலே மனிதனுக்கு சில இயல்புகள் இருக்கிறது, வஞ்சகம் அவருடைய மகளார் ஆயிஷா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஃப்குடைய சம்பவத்துல மாட்டிக்கிட்டாங்க. இஃப்க் என்று சொன்னால் அவர்கள் மீது சில அவர்களுடைய கருப்பு விஷயத்திலே சில குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டு வந்து நாயகம் சகோதரம் வலைவசனம் அவங்க வீட்டுல இல்லாம ஒதுங்கி இருந்து அழுதுகிட்டு இருந்தாங்க தன்னுடைய தாப்பனாருடைய வீட்டுல. அப்ப நாயகம் சகோதரம் வலைவசனம் அவருடைய தன்னிலிருந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய சம்பவம் என்னன்னு கேட்டால், நபியினுடைய மனைவியை பற்றி கருப்பு குறைவாக அவருடைய கருப்பு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சில பேர் வதந்தியை பரப்பி மதீனா நகர் முழுக்க அதே போன்று இஸ்லாமிய வரலாற்று முழுக்க அது ஒரு பெரிய ஒரு கருப்பு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் தஆலா அதை வெள்ளை சம்பவமாக ஆக்கி கொடுத்தார், அது வரலாறு. அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா தன்னிடத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்த அவர்களுடைய வேலையால் ஒருவர் இந்த சம்பவத்தை பற்றி வெளியிடங்களிலே போய் பேசிக் கொண்டிருந்தார். இப்படி எல்லாம் நடந்திருந்தாலும் நடந்திருக்குன்னு சொன்னார். எப்படி அவர்களிடத்துல வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு அடிமை இப்படி எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தார். இது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய காதி வந்து அடைந்தது. உடனே சொன்னாங்க, அடப்பாவி, என்னுடைய எச்சி தோத்தத்துக்கு வளர்ந்தவைய, என்னுடைய எச்சி தோத்தத்துக்கு வளர்ந்தவைய அங்க போய் என் மகளை பற்றி இப்படி பேசிவிட்டானே, இனிமேல் சத்தியமாக நான் அவனுக்கு எதையுமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. எதையுமே நான் என்ன விட்டு அவனுக்கு கொடுக்கவே மாட்டேன், என் கையிலிருந்து உன்னை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு இதுக்கு அடுத்து அல்லாஹு தஆலா உடனே வசனத்தை இறக்கி வைக்கிறார், அதாவது வலா யத்தலி உலுல் ஃபதலி மின்கும் பஸ்ஸா, வலா யத்தலி உலுல் ஃபதலி மின்கும் பஸ்ஸா ஐ யக்து உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ ஸபீலில்லாஹ் வல் யஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். உங்களிலே செல்வம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம், ஏழைகளுக்கு, அதே போன்று உங்களுடைய அட்டையிலே ஒட்டி இருக்கிற உங்களுடைய உறவினர்களுக்கு, அதே போன்று மிஸ்கீன்களுக்கு, அல்லாஹ்வினுடைய பாதையிலே புறப்பட்டு செல்லுகிற போரி புரிவதற்காக வேண்டி செல்லுகிற அந்த நன்மக்களுக்கு நான் ஒரு காலமும் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். உங்களிடத்திலே உள்ள செல்வந்தர்கள் அப்படி ஒரு காரியத்தை செய்துவிட வேண்டாம். மாறாக அவர்கள் மன்னிக்கட்டும், வல் யஸ்பஹு அதை அதை விட்டு தங்களுடைய மனதை திருப்பிக் கொள்ளட்டும், போனா போயிட்டு போகுதுன்னு விட்டுருட்டும். அலா துஹிப்பூனா அன் யஃபிரல்லாஹு லக்கும், இங்கதான் அல்லாஹ் தஆலா ஒரு போட போடுறான், ஒரு கொடியை வைக்கிறான். என்ன சொல்றான், அலா துஹிப்பூனா அன் யஃபிரல்லாஹு லக்கும், ஓ மனிதர்களே நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்கள் செய்த பாவத்தை உங்களுடைய ரப்பு மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நான் பாவம் செஞ்சுட்டேன், என் ரப்பு மன்னிக்கணும்னு உனக்கு ஆசை இருக்காதா? அதே மாதிரி உன்னுடைய ரப்பு மன்னிக்கக்கூடிய குணம் எப்படி இருக்கிறதோ அப்படி நீங்களும் மன்னித்து பழகுங்கள், அவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹு கஃபூரு ரஹீம், மன்னிப்பவர்கள் எல்லாம் பெரிய மன்னிப்பவனாக கிருபையாளனாக உங்களுடைய இரட்சகன் இருக்கிறான் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறார். இப்ப இதன் மூலமாக மனிதர்களிடத்திலே எப்படி பழக வேண்டும், மன்னிப்பு தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே ரொம்ப பெரிய விஷயமாக, இது வரலாற்றினுடைய அந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இந்த ஆயத்தை சொல்லுவார்கள். இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னிடத்திலே வந்து நடந்து கொண்ட அந்த யகூதிகள் அதே போன்று குறைசிகளுடைய விஷயத்திலே ரொம்ப பண்டிப்பு தன்மையோடு நடந்து கொண்டார். ரொம்ப ரொம்ப கீழே வரை இறங்கி போய் அவங்களுக்கு எதுவும் அன்றைக்கு கூட அஜரத்தின் இடத்திலே சொல்லும் போது சொன்ன ஞாபகம், ஒரு போருடைய நிகழ்ச்சி, எதிரிகள் எதிரிலே வந்து கூடாரமிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த செயலில் இவங்களுக்கு நல்ல தண்ணி உள்ள பகுதியிலே இவங்க அமர்ந்துட்டாங்க. எதிரிகள் வந்து தண்ணிக்கு தட்டுப்படுத்தி தட்டாக தட்டழிந்து நிற்கிற நேரத்திலே எதிரிகளிலே உள்ள தலைவர் சொன்னார், நீங்கள் அந்த முகமது சல்லத்தா வலைவசில்ல அவரிடத்திலே சென்று கேளுங்கள். வந்து கேட்டார்கள், உடனே சொன்னாங்க, தாராளமா தண்ணி எடுத்துங்க. இந்த மனோநிலை எதிரிக்கும் கூட இவர் எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை, கொடுக்க வேண்டும் என்ற மனோநிலையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் போர்க்களத்திலே செய்து காட்டி இந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரண புருஷராக திகழ்ந்தார்கள் என்பதையும் இந்த இடத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவது ஒரு இடத்துல அல்லாஹ் முத்தாலா சொல்லும் போது சொல்றான், ஏன் அப்படின்னா இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது அதே போன்று மனதுக்குள்ளே சில விஷயங்களை பதித்து வைத்து இவரை அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு மூமினுடைய குணத்துக்கு ஆகமானதே அல்ல, அகலாக்கு கிடையவே கிடையாது. அப்போ நேரடியாக சொல்லுவதும் அல்ல, சொல்ல முடியாட்டி அவருடைய நண்பர்களிடத்தில் சொல்லி இவருக்கு கொஞ்சம் சொல்லி திருத்த சொல்லுப்பா, எதுவுமே முடியலன்னா கண்ணில் கையை உயர்த்தி யாரும் இவருக்கு நல்ல அறிவு அதுக்குன்னு கையை உயர்த்தி நாசமா போகணும் கேட்டக்கூடாது. அதனுடைய பிரதிபலனை நாம் அனுப்பிக்க வேண்டியிருக்கும். அதனால உடனே நாசமா போகணும் சொல்றதுக்கு மார்க்கம் அனுமதிக்கவில்ல, கையை உயர்த்தி யாரும் இவருக்கு நல்ல அறிவு கொடு, அவருக்காண்டி துவா செய்யுங்க. எவ்வளவு நிமிடங்களில் என்னென்ன உலகில் எத்தனை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அவருடைய அவருடைய கல்வை மாற்றுவதற்கு ரப்புக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் போது ஒரு ஆயத்தில் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், நீங்கள் யாரையும் மன்னித்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய தக்குவாவின் அடையாளம் சொல்லிட்டான். எதுல சேர்ந்து போனான், கோபப்படுறது என்பது மனிதர்களிடத்திலே உள்ள ஒரு பண்பாடு. ஆனாலும் சொன்னால் தக்குவா உங்களுக்கு தக்குவா இருக்கிறது அப்படின்னு உறுதிப்பட வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற தக்குவா உண்மையானதானா பார்க்கணும்னா உனக்கு வர்ற அந்த உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை நீங்கள் மன்னித்தாக வேண்டும். அப்படி மன்னித்தால் தான் உங்களுடைய தக்குவாவினுடைய வெளிப்பாடு அடையாளங்கள் இருக்கிறது என்பது அர்த்தமாகும் என்று சொல்லிவிட்டு அதே ஆயத்தில் தொடர்ந்து சொன்னான், வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும் வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும். இன்னும் இதெல்லாம் வந்து மனித வாழ்வினுடைய அடிப்படைகளை சீர்திருத்துகிற ஒரு வார்த்தை. ஏதோ சாதாரணம் அப்படி படிச்சுட்டு போனா ஒரு மாதிரி தெரியும், ஆனா உள்ள போய் பார்த்தோம் வச்சுக்கங்களேன் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், சண்டை ஓட்டு ஒருத்தரோட சண்டை ஓட்டு தக்குவாவுக்குரியது நல்லா சொல்லிட்டாப்பா சரி போய் தொலைது அவனை மன்னித்து தொலைஞ்சிட்டேன் அப்படிங்கிறதோட மட்டும் அல்ல, அடுத்து நீ என்ன தெரியுமா செய்யணும், வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு ஒருவர் உபகாரம் செய்வதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். கழுத போ அப்படின்னு மன்னிச்சுட்டேன் அப்படி மட்டும் அல்ல, மன்னிச்சு முடுறதுக்கு அளவு இல்ல. அப்ப என்ன செய்யணும், வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், அண்ணாம் கொடுத்திருக்கிற உபகாரங்கள் எதை ஒண்ணு கொடுக்கறது, ஒண்ணு சொல்றது, ஒருத்தர்கிட்ட சிரிக்கிறது, ஒருத்தர்கிட்ட பேசுறது, இது எல்லாமே அந்த லிஸ்ட் தான். அப்ப இதையும் உங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவரை செய்வதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். எங்க இருக்கோம் இந்த லிஸ்ட்ல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எங்க இருக்கோம், நமக்குள்ள ஒரு சண்டை ஓட்டுக்கிறது ஒண்ணு, அடுத்து அந்த இயக்கம் இந்த இயக்கம் அவனை அவனை பார்த்தா இவன் செல்லாம் சொல்றதுல இவனை பார்த்தா சண்டைக்கார, ஏதோ இப்ளீஸ் மாதிரி நம்மளை பார்த்துட்டு சில பேர் போனான், இவன் அவன் இப்ளீஸ் மாதிரி பார்த்து போனான், இது எல்லாம் இப்ளீஸ் ஆகும். இந்த ஆயத்துக்கு அப்ப என்ன நம்ம அர்த்தம் படிச்சோம், என்னத்தை விளங்கிட்டோம், யாராக இருந்தாலும் சரி வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கு இடையிலே நீங்கள் உபகாரம் புரிந்து கொள்வதை நல்ல வார்த்தை பேசுறேன். அதான் அழகாக திருக்குறான் சொல்லுகிறது, உன்னால் கொடுக்க முடியவில்லையா உன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுக்க முடியாது பாட்டா, அழகான வார்த்தையை பேசி உனக்கு ஒண்ணு நடக்காதுப்பா கண்டிப்பா நீ நடக்கிறதுலாம் நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையால சொல்லி அனுப்பியது. இன்னொரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், உங்களுக்கு செலவில்லாத கஷ்டமில்லாத ஒரு சதக்காவை அறிமுகப்படுத்தி தரணுமா, ஒருத்தர் சதக்கா செய்து நினைக்கிறார் பாக்கெட்ல இருந்து ஒரு திரகம் எடுக்கிறோம், ஒரு திரகம் எடுத்தாருன்னா இன்னைக்கு உள்ள காசுக்கு 11 ரூபாய் 90 பைசா வாய் போச்சு, 11 ரூபாய் கணக்கு பார்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அந்த 1 ரூபாய் எப்படி எடுத்து போறது, ஊர்ல 11 ரூபாய் அதனால பல பேர் டீ குடிக்கிறது நாசிலா சாப்பிடறது இல்லையா, நினைச்சு நினைச்சு வேதனை பண்ணேன், உடம்புக்கும் அப்பாவுக்கும் உங்க வீட்டுல உள்ள கால்நடைகளுக்கும் அப்படி என்னத்தை சேர்த்து என்னத்தை செய்ய போறாங்க, அப்படி யாருந்தான் பாதிப்பீங்க? அப்படின்னால நீங்க டீ குடிக்காதனால உங்க ஊடு நிரம்பி என்னமோ பெரிய கோட்டைகளும் கொத்தளங்களும் மந்திர போறதா இல்ல, நீங்க இப்ப நாஸ்தா சாப்பிட்டதுனால அங்க ஒண்ணுமே இல்லாம நடுத்தல நாளை காலையில போறதா இல்ல, அதனால உங்களுக்கு எந்த ரிஸ்க் இருக்கிறதோ அதை சாப்பிட்டு தான் ஆகும். உடம்பை பார்ப்பது மார்க்கத்திலே உள்ள அடிப்படையான அங்கீகாரம் கடமையாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் தங்களை மன்னித்துக் கொள்ளட்டும், ஒருவருக்கு ஒருவர் உபகாரங்கள் செய்து கொள்ளட்டும், அவர்களுக்குள்ளே உபகாரங்களை நடத்தி கொள்ளட்டும். ஒரு போன வாரம் ஒரு பள்ளியாசலுக்கு ஜும்மா குழு போயிருந்தேன், போன வாரம் ஒரு பள்ளியாசலுக்கு அந்த பள்ளிவாசலுடைய இமாம் சில கருத்துக்களை அழகாக சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருடைய அந்த பே அவர் அங்க சொல்லக்கூடிய முறை ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மிக பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அரபு தொழிலதிபர்கள் இருந்தாங்க அந்த கவானிச் ஏரியால, ஒரு பணி பெரிய பெரிய கோஷியெல்லாம் வந்துருந்துச்சு. அழகா பேசினாரு சில விஷயங்கள். அப்போ ஒரு கருத்தை சொன்னார், அதாவது உலகத்தினுடைய நடைமுறை வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை திருக்குறள்ல ரொம்ப தெளிவா சொல்றான். எப்படி உலகத்தினுடைய டே டு டே லைஃப், இன்னைக்கு நம்ம பாக்குறோம், அதை திருக்குறானிலே எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். டே டு டே லைஃப் எப்படி இருக்கும், இப்ப நம்ம அடிக்கடி சொல்ற வழக்கம், பல பேருக்கு நீ பஸ் ஸ்டாண்ட்ல போயிருந்து பார்த்தா சிரிக்கிறதே இல்ல, பல யாரையும் எடுத்து பாருங்க அவங்களுக்கு 1000 பிரச்சனை சொல்லுவாங்க. எனக்கா எனக்கு 1000 பிரச்சனை சேர்த்து போங்க, அவரு வந்து கேட்டா மேல அவ பிரச்சனை, ஆபீஸ்ல இவன் பிரச்சனை, மேனேஜர் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கணக்கு கூட தெரிய மாட்டேங்குது. அவன்லாம் வந்து அவனுக்கு எல்லாம் நம்ம வேலை செய்ய வேண்டியதா இருக்கு, அவன் எல்லாம் மேனேஜரா இருக்கான், நான் அப்படி இப்பெல்லாம் புலம்பொழுகள் நிறைய பார்க்கணும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஒட்டை எப்படி அல்லாஹ் அமைத்து இருக்கிறார் என்பதை ஒரு வசனம் தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அதாவது அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி நஹ்னு கஸம்னா பைனஹும் மனிஷத்தஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ரஃபஅனா பஃதஹும் ஃபௌக பஃதின் தரஜா லியத்தஹித பஃதஹும் பஃதன் சுக்ரியா வ ரஹ்மத ரப்பிக கைர் மிம்மா யஜ்மஹும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உத்தாரா அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி, உங்களுடைய ரட்சகனுடைய நியமத்துகளை ரஹ்மத்துகளை என்ன அவர்களா பிரிக்கிறார்கள். இப்ப இதை கேட்கிறாங்கல்ல, உங்களை கொண்டு போய் இந்த இடத்துல அக்கௌண்டண்டா இருக்கணும்னு வைக்கிறது இருக்குல்ல, இதுதான் வச்ச அல்லாஹ்வும் மீது செய்யற மிகப்பெரிய ரஹ்மத்து. வேற இடத்துல உட்கார வச்சா உனக்கு இந்த உலகத்தினுடைய அந்த சீக்வன்ஸுக்கு நீ ஒத்து வர மாட்டாய், எங்கேயோ அடிச்சு கொண்டு போய் உன்னை வெளியே தள்ளிட்டு போயிடும். அதனால நீ எங்கே இருக்க வேண்டும் என்று பார்த்து உன்னை அமைக்கிறானே அது ரட்சகன் செய்திருக்கக்கூடிய வேலை, இது ரஹமத்து. அது அல்லாஹ் கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹமத ரப்பி, என்ன அவர்கள் ரட்சகனுடைய ரஹமத்தை அவர்களே பிரிக்க, என்ன எப்படி வந்து நீ அசிஸ்டன்ட் ஆகலாம், நானும் மேனேஜரா உட்கார வேண்டிய ஆளுன்னு அல்லாஹ் கொடுத்த ரஹமத்துக்கு இவன் மாறி செஞ்சு இப்படிலாம் பேசலாம்னு நினைக்கிறார்களா? அல்லாஹ் சொல்றான், அஹும் யக்ஸிமூன ரஹமத ரப்பி நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும், நபியே நீங்கள் அந்த மனிதரிடத்திலே சொல்லுங்கள், நாம் தான் அந்த மனிதர்களுடைய ரஹ்மத்துடைய வாழ்க்கையினுடைய அந்த விஷயங்களிலே நாம் பிரித்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு மனிதராக. எப்படி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ரஃபஅனா பஅலஹும் ஃபௌக பஅதின் தரஜா, ஒருவரை ஒருவருக்கு மிஞ்சிய பதவிகளிலே உயர் பதவிகளிலே நாம் தான் அமர வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொன்னா வ ரஃபஅனா பஅலஹும் ஃபௌக பஅதின் தரஜா, ஒரு அசிஸ்டன்ட், அதுக்கு மேல ஒருத்தர் அசிஸ்டன்ட் மேனேஜர், அடுத்து மேனேஜர், அடுத்து அவருக்கு மேல ஏஜிஎம், அதுக்கு மேல இவர், அதுக்கு மேல எம்டி என்ற இந்த பிரிவினையை வகுத்து கொடுத்து இவர் இந்த இடத்தில் தான் இருப்பதற்கு தகுதியானவர் என்பதை முடிவு செய்திருப்பது நாம் தான் முடிவு செய்திருக்கிறோம், அப்படித்தான் வைத்திருக்கிறோம் தரஜாதி. ஏனென்று கேட்டால் எத்தஹித பஅதுஹும் பஅதன் சுஹ்ரியா, ஏன் இந்த வேலை என்று கேட்டால் அவர்களிலே சில பேர் முதலாளிகளாக, சில பேர் ஏவுபவர்களாக, சில பேர் அந்த ஆட்சியை நடத்துபவர்களாக, நிர்வாக திறமை உள்ளவர்களாக ஆக்கி அவர்களுக்கு கீழே பணிபுரிகிற தன்மையையும் சில பேருக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். எத்தஹித பஅதுஹும் பஅதன் சுஹ்ரியா, சிலர் சிலரை வேலையாட்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையையும் நான் தான் அமைத்துக் கொடுத்திருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயம் அந்த டே டு டே லைஃப் பத்தி, எவ்வளவு சாதாரண ஒரு வார்த்தைகளை திருக்குறான் சொல்லி தருகிறது. இப்போ அவ்வளவு முடிவு பண்ண கோட்டி முடிவு பண்ண நான் கூட்ட முடியாது, யானை நடக்குமா துபாயில என்ன நடக்கும், நாளை காலையில் வெளியே போக முடியாது. அவர்களுடைய மனோநிலையை அவர்களுக்கு கொடுத்து நீ இங்க இருக்கிறதாப்பா நல்லது, நீ இங்க இருக்கிறதா நல்லது, நீ நிர்வாக திறமைக்கு தகுதியான நீ அங்கே இரு. அப்ப சில சில பேருக்கு சில சில நியமத்துகளை வைத்து திரும்ப பதவி உயர்வுகள் கொடுக்கலாம், ஏற்றங்கள் இறக்கங்கள் வாழ்க்கையினுடைய தினசரி வாழ்க்கையில் நடப்பது. அதனால நீ அண்ணாமியுடைய ரஹ்மத்திலே சந்தேகப்பட்டு என்ன இதை இப்படி ஆக்கி போட்டான், ரஹ்மத் அல்லாஹ் என்ன இப்படி ஒரு பங்கு அப்படின்னு கேட்டாத, நானும் கசம்னா வைனமும் நாமே பிரித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களிலே ஒருவரை ஒருவரை விட ஒருவரை பதவிகளிலே உயர்வாக அமர்த்தியிருக்கிறோம். இன்னும் உங்களிலே ஒருவர் ஒருவரை வேலையாட்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு தான் இப்படி அமைத்துக் கொடுத்தோம். இந்த இடத்துல ரொம்ப அழகாக முத்தாய்ப்பான அந்த வசனத்தை அல்லாஹ்வுத்தாலா படிக்கிறான். அண்ணாந்து செய்திருக்கிற இந்த உபகாரம் இருக்கிறதே, அல்லாஹ் வச்சிருக்கிற இந்த இடம் இருக்கிறதே, அந்த பணக்காரர்களை பார்த்தோ அல்லது மற்றவர்களை பார்த்தோ நீ ஏக்கம் கொள்ள வேண்டாம், புறாமை கொள்ள வேண்டாம், அதை விட 1000 மடங்கு உனக்கு நல்லது பார்த்துக்கிட்ட. இதை விட என்ன வார்த்தை வேணும்? அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணங்களை விட, அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பொருளாதாரத்தை விட, ரப்பு தந்திருக்க இந்த நியமத் ரஹமத் உனக்கு இருக்கிறதே லட்சோப லட்சம் மடங்கு உனக்கு சிறந்ததாகும். இப்படித்தான் நீ இருக்க முடியும். இந்த வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்னால் நீ உலகத்தில் எங்கே போவாய் என்று தெரியாது. இருக்கக்கூடிய நிர்வாகியிடத்திலே அதிகாரியிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், அப்படி நடந்து கொள்வார். தனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி வேலை செய்யக்கூடியவர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், அப்படி நடந்து கொள்வார். அந்த தன்மையை அவர்களிடத்திலே பக்குவப்படுத்துவார்கள். உங்களுடைய தொழிலாளிக்கு வேர்வை காயும் அவருடைய ஊதியத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன அந்த ஹதீஸுக்கு இமாம் புகாரி அவர்களுடைய அந்த கிதாபினுடைய முஃபஸ்ஸிராக அதனுடைய அந்த ஹதீஸுக்கு விளக்க உரை எழுதுகிற இமாம் அஸ்கலானி அவர்கள் எழுதுகிற போது தன்னுடைய கிரந்தத்தில் எழுதுகிறார்கள், எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேர்வை உணர்வதற்கு முன்னே அதற்குரிய கூலியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதே போன்று நீனும் வேர்வை வருகிற அளவுக்கு உழைத்து உன்னுடைய முதலாளிக்கு கொடுக்க வேண்டும். அப்படி ரெண்டு பேரும் இப்படி போனால்தான் உலகம் உலகமாக நடக்குமே ஒழிய நான் அப்பலாம் முடியாத சொன்னதாக முஃபஸ்ஸிர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்ல வருகிறது, என்னுடைய ரட்சகன் எனக்கு 7 விஷயங்களை கொண்டு வசியத்து செய்தார். வசியத்து நீங்க வந்து மரணசாசனம்னு சொல்லுவாங்க, மரணசாசனம்னா மரணசாசனம் அல்ல, ஒரு மனிதரை அடையும் அப்பா நீ இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு தந்தை சொல்றாரு இல்லையா, அதுக்கு பேர் அப்படித்தான் நடந்து கொள்ளும், அதுக்கு மாற்றம் செய்தால் குற்றமாகும் அல்லவா. அதே மாதிரி ஒரு வசியத்தை 9 விஷயங்களை கொண்டு என்னுடைய ரப்பு எனக்கு உபதேசம் செய்தான். ஊசி குப்பிகா, அந்த 9 கொண்டு நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயகமல்லா பலைவசலம் அவர்கள் சொன்னார்கள், ஔசானி பில் இஹ்லாசி வஸ்தி ஸிர்ரி வல் இலானியா, வெளிப்படையாக உள்ரங்கமாக ரகசியமாக பரம ரகசியமாக செய்கிற எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வுத்தாலா இஹ்லாசோடு செய்யுங்கள் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் செய்கிற வெளிப்படையான காரியம், தொப்பி போடுறது, இது பண்றது, ட்ரெஸ் போட்டுக்கிறது, இது எல்லாத்திலையும் உள்ரங்கமாக நைட்ல எந்திரிச்சு தகஜ தொழுகிறது அல்லது தொழுகையில் நிற்கும் போது உங்களுடைய உள் ஓட்டங்கள் உள் உணர்வுகள் இது எல்லா விஷயத்திலையும் இஹ்லாசோடு இருங்கள். இது அல்லாஹ்வுக்கென்று செய்கிறேன், உலகத்திற்கு அல்ல. நான் போடுகிற ஆடையும் ரப்புக்கென்றே, நான் போடுகிற தொப்பியும் ரப்புக்கென்றே, நான் போடுகிற செருப்பும் ரப்புக்கென்றே, வேற எந்த மாற்றமும் அல்ல. முழு இஹ்லாசோடு இருக்கிறேன், எவருக்கும் காண்பிப்பதற்கல்ல, என்னுடைய பணத்திவரை வெளியே காட்டுவதற்கல்ல என்ற அந்த இஹ்லாசு தன்மையோடு வெளிப்புறமான செயல்களிலும் சரி உங்களுடைய உள்ரங்க செயல்களிலும் சரி இஹ்லாசோடு இருங்கள். இரண்டாவது வல் கஸ்து ஃபில் கினா வல் ஃபக்ர், வல் கஸ்து ஃபில் கினா வல் ஃபக்ர், எக்கனாமியா இருங்க எப்போது, என்னது அதாவது நடுநிலைமையோடு இருங்கள். நீங்கள் செல்வந்தராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி, ஏழ்மையான காலத்தில் இருக்கும் போது நடுநிலைமை தான், பணக்கார தன்மையோடு இருக்க வேண்டும் அப்படி ஆயிரும் அப்படின்னு அல்ல, அப்போது அதே நடுநிலைமை தான், எப்போது இருந்த மாதிரி ஒரே நிலைமையில இருங்கள். உங்களுடைய ரப்பு உங்களை எங்கு ஆக்கி வச்சாலும் சரி. இரண்டாவது அதே போன்று நான் மன்னிப்பதற்கும் அம்மன் தலமணி, எனக்கு யார் தெரிந்தோ தெரியாமலோ வேண்டுமென்றோ மறைமுகமாகவோ அநியாயங்கள் புரிகிறார்களோ அந்த அநியாயத்தை எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா உடனே எந்த பேச்சு இல்லாம அவரை நான் மன்னித்து விட்டேன் என்று இதயத்தில் இருந்து அந்த அநியாயத்தை மறந்து விட்டு மன்னிக்க கூடியவராக நபியே நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா எனக்கு உபதேசம் செய்தார். அதே போன்று யார் எனக்கு தரமாட்டேன், இவருக்கு கொடுக்க மாட்டேன், இவரை எப்படி விட்டுருவேன்னு சொன்னானோ அவருக்கும் கொடுக்க வேண்டும், எனக்கு தடுத்தவருக்கும் நான் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமையை என்னிடத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உபதேசம் புரிந்தார். என்னை துண்டித்து வெட்டி வாழுகிறார்களோ அவர்களோடு நபியை நீங்கள் ஒட்டி வாழுங்கள் என்ற நிலைமையை கொண்டும் அல்லாஹ் தஆலா எனக்கு வசியத் செய்தார். என்னுடைய மௌனம் சிந்தையாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டும் அல்லாஹ் எனக்கு உபதேசித்தான். என்னுடைய பேச்செல்லாம் ரப்பை பற்றியே மார்க்கத்தை பற்றியே அல்லாஹ்வுடைய நேமத்துகளை பற்றியே இருக்க வேண்டும் என்று எனக்கு உபதேசம் புரிந்தார். இவரா நான் உலகத்திலே பார்க்கிற பார்வைகள் எல்லாம் எனக்கு ஒரு படிப்பினையாகவே இருக்க வேண்டும் என்று என்னுடைய இரட்சகன் இந்த ஒன்பது விஷயத்தை கொண்டும் எனக்கு உபதேசம் புரிந்திருக்கிறார். அதே உபதேசத்தை கொண்டு உம்மத்துமார்களே உங்களுக்கு நான் உபதேசம் புரிகிறேன், நீங்கள் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒன்பது உபதேசங்களை நீங்கள் பற்றி பிடித்தீர்கள் என்று சொன்னார், வாழ்வின் எந்த நிலையிலும் உங்களுடைய கூணல்களோ மாற்றங்களோ ஏற்பட்டு விடாது என்று பொய்யே உரைக்காத சாதிக்குலமே சத்திய தூதர் சர்தாரே ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வசியத்தை இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார். அழகா சொன்னாங்க, உன்னுடைய மௌனம் சிந்தையாக இருக்கட்டும், உன்னுடைய மௌனமான நேரங்கள் இரட்சகனுடைய நிலைமையை பற்றி எனக்கு கொடுத்திருக்கிற உடல்நிலை, எனக்கு கொடுத்திருக்கிற ஆரோக்கியம், நாளைக்கு காலையில் நான் மூத்தா போயிட்டேன் என்ன இவங்க என்ன பெரிய பேச்செல்லாம் அப்படியே நாளைக்கு காலையில் எந்திரிக்கல என்ன நடக்கும், அதனால உலகமே நின்று போயிருமா சாமன, எவ்வளவு பெரிய பொம்பே கோடீஸ்வரே பிரவுனு ஆமாடு அதனால உங்களுடைய இந்த ஒரு புள்ளி இருக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாட்டை கொண்டு நாளை காலையில் உலகம் நின்றுவிட்டார். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டுரை படிச்சுக்கிட்டு இருந்தேன், அழகா எழுதியிருந்தார்ல வருத்தப்பட்டு எழுதுறாரு ஒருத்தர், ஒரு நேயர் அவர் எழுதுறாரு, நான் காலையிலே ஒரு 8:30 கிளம்பி ஆபீஸுக்கு போறேன், அப்ப பார்த்தா ரோடுகள் எல்லாம் டிராபிக் ஜாம், சிக்னல்கள் எல்லாம் டிராபிக் ஜாம், எங்க பார்த்தாலும் மக்களினுடைய தலைகள் கூட்டம். நான் யோசிக்கிறேன் எங்கேருந்து வந்தாங்க, திடீர்னு வானத்திலிருந்து பூச்சிட்டு ஆகும் என்னமோ, எங்கேருந்து வந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டா, நான் எப்ப சுகத்தோ கார் எடுத்துட்டு போறனோ ரோட்ல ஒருத்தனும் கிடையாது, எந்த டிராபிக் ஜாமும் ஏற்படுறதில்ல, எந்த சிக்னல்லையும் போய் நான் நிக்கிறதில்ல, நான் பாட்டுக்கு போறேன். ஆனா ஏழைக்கும் போது மட்டும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் சந்திக்கிறேனே, இப்ப இந்த கூட்டம்லாம் யாரு கேக்குறேன், இந்த கூட்டம்லாம் யாரு? அப்ப உண்மை நிலையை இந்த சமுதாயம் விளங்கி இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல தான் கூட்டம் அடிச்சுட்டு இருப்பான். எப்ப சுப துழவு போறதுக்கு ரோடு பூரா நிரம்பி இருந்திருக்கணும், சுப துழவு போறதுக்கு டிராபிக் ஜாம் ஆயிருக்கணும், சுப துழவு போறதுக்கு அங்க இதுல போய் நின்றுக்கணும் அந்த சிக்னல்ல, அப்படி யாரும் நிக்கிறது இல்ல. ஏன் அப்ப அதை ஒரு பொருட்டாகவே இந்த சமுதாயம் மதிக்கவில்லை. ஆமா தொழுதுக்காய் தான் போச்சு, இன்னைக்கு அடிக்கடா வந்து என்ன திருத்து நாவரம் தான் இப்ப தொழுவது, இந்த ஊர் ரொம்ப மோசம் நாவரம் தான் போடுறது, தொழுதுபடுத்துங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு. அதிலே வருகிறது, எவன் சுபுவுடைய தொழுகையை ஜமாத்தோடு சுபுவுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டான், தொழுகையை நிறைவேற்றி விட்டான், அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறான். அண்ணா அவனுடைய அன்றைய தினத்தின் எல்லா காரியங்களையும் தான் பொறுப்படுத்துவான். அண்ணா ஒருத்த காரியத்தை பொறுப்படுத்தினா அப்படின்னா வேற எவன் வந்து நமக்கு நிக்கணும்? குருவேலும் தேவையில்லை. நமக்கு ஜோறு போடுற நம்ம கம்பெனி நம்ம மேனேஜர் எல்லாம் அவன்கிட்ட கை கேட்டி நிக்கிறாங்கதான். அதனால இவனை பத்தி கவலைப்பட்டு அவனை விட்டுறக்கூடாது. குடிக்க வேண்டிய இடம் அது. இன்னைக்கு இந்த இடத்துல சோறு போடலன்னா நாளைக்கு இதை விட ஒரு உயர்வான இடத்துல உங்களை தூக்கி போய் வச்சு சோறு போடுவான். ரப்புக்கு அது பெரிய காரியமே கிடையாது. ஆனால் என்ன செய்ய வேண்டும், ரொம்ப பிடிக்கிற முதல்ல அதுக்கு 4 மணிக்கு வருது, நான் எப்படி போய் ஜமா தோட்டிக்கிறதுனா அப்ப திம்மத்து வேணும்னு சொன்னா போய் நின்றுதான் திம்மத்து. ஒண்ணு வேணாங்க, நாளைக்கு காலையில லண்டன் இது அதாவது இமிகிரேஷனோ அல்லது அமெரிக்கன் இமிகிரேஷனோ துபாயில இருக்கக்கூடிய யாருமே அமெரிக்காவுக்கு போலாம்ப்பா. ஆனா எல்லாரும் 3:30 வந்து வரிசையில நிக்கிறான். 3:30 நான் நைட்டே போயிடுறேன் போய் கொட்டி தூக்கி வச்சு படுக்கிறாங்க. லண்டன் போனா அப்படி சம்பாதிக்கலாம், நீ சம்பாதிக்கலாம். அதை விட உன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் கொண்டிருக்கிறனா, உன்னை நடத்த வைத்திருக்கிற காலையில இட வைக்கிற உன்னுடைய சட்டையை கழுத்த வைக்கிற கையை தூக்கி வைக்கிற நாம ரப்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன செய்யணும், நிலைமைகள் எப்படி இருக்க வேண்டும், அப்ப சுபுவுடைய தொழுகையை யார் தொழுதார்களோ அவர்களுடைய அத்தனை காரியங்களையும் அல்லாம பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டார். அதே மாதிரி நைட்டு எவர் ஒருத்தர் இஷாவ ஜமாத்தோடும் சுபுகை ஜமாத்தோடும் தொழுது விட்டாரோ அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கிய அந்த நன்மை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப இதுவரையும் அது தெரியாம சும்மா விட்டுருந்தாலும் இன்னமேட்டு நம்ம நைட்டு படுக்கும் போது நான் வந்து காலையில வந்து எந்திரிச்சே ஆகணும், சுபு ஜமாத்தோடு தொழுதே ஆகணும், அப்படி நான் தொழுதேன்னா என் ரப்பு எனக்கு நைட்டு பூரா நின்று வணங்கிய நன்மையை தருவான் நீயத்தோட படுத்தோம் அப்படின்னு சொன்னா நைட்டு பூரா நின்று வணங்கிய நன்மை நீ தூங்கிட்டு தான் அது இன்னைக்கு தெரியவே தெரியாது. நாளைக்கு உலக மாந்தரை எல்லாம் மாத முதல் கடைசி மனிதர் வரை நிறுத்தி வைத்து தலைக்கு மேலே கொண்டு வந்து சூரியனை நிறுத்தி உன்னுடைய ஏற்ற தாழ்வுகள் நீ நடந்த விதங்கள் பார்வை என்ன கேள்வி என்ன நடை என்ன பிடித்த பிடி என்ன என்பதை பற்றி எல்லாம் உலக மாந்தரையே நிறுத்தி வைத்து நரம்புகள் உருவப்படுகிற போது அன்னைக்கு இதனுடைய இடம் வைத்து தெரியும். தூங்கிட்டு இருந்த நைட்டுக்கு எப்படி நன்மை கொடுத்தா அப்படிங்கிறது அன்னைக்கு மட்டும்தான் தெரியும். ரசூலுடைய சொல்லை உண்மையாக ஏற்றவர்களுக்கு அந்த உண்மை இங்கே விளங்கும். அதனால அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லுவது மன்னித்து பழகுங்கள் என்று சொல்லி அவர்களை மன்னிக்க வைக்கிறார். 2வது ஒரு ஆயத்துல இந்த இடத்துல வருது, அல்லாஹ் முடிக்கும் போது இப்படி முடிக்கிறார். அவர்கள் அவன் வந்து மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஏன் நம்ம மேல சொன்னோம்னா மன்னிச்சுட்டு மட்டும் விட்டுறதல்ல, நம்ம மேல சொன்ன மாதிரி சரி போனா போயிட்டு போய் தொலை எப்படியாது என்பது தொலை அந்த மன்னிச்சு முடிச்சுட்டு திரும்ப அதே ரகமத்து திரும்ப வருது. 2வது பொழிகிறான், கூட கொஞ்சம் அள்ளி போட்டு கொடுறான். என்ன என் மன்னிப்பு கேட்டுட்டானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுத்த நேமத்தை விட இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கிறான் ரப்பு. அப்ப அந்த தன்மையும் உங்களிடத்திலே நம்ம இடத்திலே வளர்த்து. இப்ப 2வது ஒரு விஷயம், தவ்வாபு என்ற வார்த்தையை திருக்குறானில அல்லாஹ் மனிதனுக்கும் சொல்லுகிறார். தங்களுடைய நிலைமைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்களையும் அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். இன்னொரு இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வும் தௌபா செய்யக்கூடியவனா. இந்த இடத்துல யுஹிப்பு தவ்வாபீன் என்று சொன்னால் தௌபாவை செய்யக்கூடியவர்களை விரும்புகிறார். அந்த இடத்துல ஹுவ தவ்வாபு ரஹீம் என்று சொன்னால் மன்னிப்பவர்களில் எல்லாம் பெரிய மன்னிக்க கூடியவன் ரப்பு என்ற அர்த்தம். கொஞ்சம் வித்தியாசமா போச்சு அப்படின்னு சொன்னா எங்கேயோ ஒன்று போய் விட்டுரும். அடுத்தது ஒவ்வொரு ஒரு பொருளை பற்றி சொல்லுவதற்கு ஆக்கில் என்று சொன்னால் சாப்பிடக்கூடியவன் அர்த்தம். அரபியில் எப்படி ஆக்கில் என்று சொன்னால் சாப்பிடுறாங்க, ஆக்கில் என்று சொன்னால் அறிவாளின்னு அர்த்தம். இதே மாதிரி இந்த ஆக்கில் ஆக்கில் இதே மாதிரி எந்த ஃபாயில் எதை சொன்னாலும் அதை செய்யறவனை குறிக்கும். தாயிப் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, தாயிப் அப்படி. இது அண்ணாவுக்கு பொருத்தமில்லாத வார்த்தை. தௌபா செய்பவரை மட்டும்தான் இதை சொல்ல வேண்டுமே ஒழிய தாய் என்று சொன்னால் மன்னிக்கக்கூடியவன் என்ற அர்த்தமும் அதுல வரும். ஆனா அதை உபயோகப்படுத்துவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஏனென்று கேட்டால் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு அப்படி சொல்லித்தரவில்லை. ஒரு ஹதீஸில் சொல்லும் போது நாயகம் அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர்கள் அல்லாஹ்விடத்தை உண்மையான முறையிலே தங்களுடைய பாவங்களை கொட்டி எழுது மன்னிப்பு தேடிவிட்டார்களோ கமல்லா தம்பலா, எவர் பாவம் இல்லாதவரை போன்று இருக்கிறாரோ அப்படிப்பட்ட மனிதனா அவர் ஆயிட்டார். இதுவரையும் பாவமே செய்யாதவர் மாதிரி அவரும் ஆயிட்டார். இது யார் சொன்ன வார்த்தை? ரசூல் சொன்ன வார்த்தை. ரசூல் சொன்ன வார்த்தை இன்றைக்குமே பொய்யானதல்ல. அப்ப நம்மளை நம்ம மாத்திக்கணும்னா போன வாரமே சொன்னோம் அந்த தௌபாவுக்கு எத்தனை ஷருத்துகள் இருக்கிறது. அந்த ஷருத்தோடு சேர்த்து நம்முடைய இந்த மாதிரி செயல்களை நாம் அமைத்துக் கொள்ளுகிற போது அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிக்க கூடும், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக மன்னித்து விடுவார். அப்ப அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வாழ்க்கை தரத்திலிருந்து ஒரு பெரிய பாடத்தை சமூகத்தினுடைய நிலையினுடைய மாற்றத்தையே அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அது
This audio was downloaded from TamilIslamicMedia.com.